அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 12 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையின் வடக்கே நெடுங்கேணி பிரதேசத்தில் சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட கோபி, அப்பன், தேவியன் ஆகிய 3 பேருடைய சடலங்களும் அனுராதபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியிருப்பது குறித்த செய்திகள். இதில் கோபி என்று இலங்கை ராணுவம் அழைக்கும் செல்வநாயகம் கஜீபனின் உடலை அடையாளம் காட்டிய அவரது மாமனார் பிபிசி தமிழோசைக்கு அளித்த செவ்வி.
திரும்ப நாங்களும் போயிட்டு பார்த்தோம், அவர் தான். அவருக்கு கை, இடது கையில வடிபட்டு இருந்தது, மற்றது நெஞ்சிக்கு கீழே ஒரு வடி இருந்தது, மற்றது அடி வயிற்றுல ஒரு வடி வடிபட்டு இருந்தது.
தற்போதைய இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கும் தமிழ்நாட்டின் சுமார் 11 லட்சம் புதிய வாக்காளர்கள் சிலரின் கருத்துக்கள்.
இலங்கையில் நடந்த விஷயம் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் பாதிப்பு நிறைய நாள் பாதிக்கப்பட்டது. அதுக்காக வந்து அந்த ஒரு விஷயமும் மைண்டில் இருக்கும், பட் அதுதான் மெயின் விஷயமா இருக்காது. That will be justice apart.
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
யுக்ரைனின் கிழக்கில் இருக்கின்ற ஸ்லவியான்ஸ்க் நகரத்தில் அமைந்திருக்கின்ற பாதுகாப்புத்துறை கட்டிடம் மற்றும் போலீஸ் நிலையம் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத ஆயுததாரிகள் ஆக்கிரமித்திருக்கின்றனர். கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய பின்னர் சீருடை தரித்தவர்கள் போலீஸ் நிலையத்தை தங்களது கட்டுக்குள் கொண்டு வந்ததாக போலீஸின் சார்பில் பேச வல்லவர் கூறியிருக்கின்றார். டொனாட்ஸ்க் நகரத்தில் கிட்டத்தட்ட 1500 ஆர்ப்பாட்டக்காரர்கள் ரஷ்ய கொடியை ஏந்தியபடி உள்ளூர் காவல்துறை தலைமையகத்தை நோக்கி படையெடுத்திருக்கின்றனர். அந்த நகரத்தின் காவல்துறை தலைவர் ராஜினாமா செய்யாவிட்டால் போலீஸ் கட்டிடத்திற்குள் உட்புகுவோம் என்றும் அவர்கள் மிரட்டியிருக்கின்றனர். ரஷ்யா இதுபோன்ற தூண்டிவிடும் வேலைகளை செய்ய வேண்டாம் என்று யுக்ரைனின் இடைக்கால வெளியுறவுத்துறை அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
ஐநாவுக்கான ஈரானிய தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நபரை மாற்றுவதற்கான எண்ணம் தமக்கு கிடையாது என்று ஈரானிய வெளியுறவு துணை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். ஐநாவுக்கான ஈரானிய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஹமீத் அபுதாலிபிக்கு அமெரிக்கா விசா மறுத்திருக்கின்ற முடிவை எதிர்த்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியின் அறிக்கை கூறுகின்றது. ஐநாவுக்கான தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஹமீத் அபுதாலிபி இதற்கு முன்பாக பெல்ஜியம், இத்தாலி, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்றவற்றில் ஈரானிய தூதராக பணியாற்றியவராகவர். ஆனால் 1979 தெஹ்ரானில் இருக்கின்ற அமெரிக்க தூதரத்தை முற்றுகையிட்டிருந்த கடும்போக்கு மாணவர் குழு ஒன்றுடன் அபுதாலிபி தொடர்பு கொண்டிருந்தார் என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கின்றது. 35 முன்னர் நடந்த அந்த சம்பவம் அமெரிக்கா ஈரானிடையே உறவுகள் மோசமடைய காரணமாக இருந்த ஒரு நிகழ்வாகும்.
ஒரு மாத காலமாக இடம்பெறும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் 4 கட்ட வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்றுள்ளது. சிக்கிம், அசாம், திரிபுரா மற்றும் கோவா மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அத்தோடு சிக்கிம் சட்டசபைக்கான ஒரு இடத்திற்கான வாக்குப்பதிவும் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த இடம் பௌத்த துறவிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடமாகும். இதற்கிடையே சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேர்தல் தொடர்பான இருவேறு வன்முறை சம்பவத்தில் குறைந்தபட்சம் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவங்களுக்கு மாவோயிஸ்ட்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது.
5 முன்னதாக காணாமல் போன மலேசிய நியாலயன் விமானத்தை கப்பல்களும் விமானங்களும் தொடர்ந்து தேடி வருகின்றன. இந்து சமுத்திரத்தின் தென்பகுதியில் இலகுவில் சென்றடைய முடியாத அந்த தேடும் பகுதியின் பரப்பளவு வரவர குறைந்து வருகின்றது. தாம் பெற்ற சமீட்சைகள் காணாமல் போன அந்த விமானத்தின் கருப்பு பட்டியலிருந்து தான் வருகின்றன என்று தேடும் குழு மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டானி அபோட் அவர்கள்
கூறியிருக்கின்றார்.
ஆனால் வெள்ளிக்கிழமை பேசியதற்கு மாறாக அந்த தேடும் பணி மிகவும் சிரமமானது என்றும் அது நீண்ட நாட்களுக்கு தொடர வேண்டியிருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். விமானத்தில் வந்து வருகின்ற சமீட்சைகள் சடுதியாக மங்கி வருவதாகவும் அவர் கூறினார். 239 பயணிகளுடன் கோலாலம்பூரிலிருந்து பீஜிங்குக்கு சென்று கொண்டிருந்த பொழுதே இந்த விமானம் காணாமல் போனது.
சிரியாவுக்கு ஜிஹாதிகளை சேர்த்து வந்த பயங்கரவாத அமைப்பை தாங்கள் கலைத்திருப்பதாக மொராக்கோ அறிவித்திருக்கின்றது. இது தொடர்பாக மொராக்கோ போலீஸ் தலைமையகம் வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் இந்த பயங்கரவாத அமைப்பானது அல் கைதாவுடன் தொடர்புடைய ஈராக்கில் இஸ்லாமிய நாடு, த லெவன்த் மற்றும் அல் நுஸ்ரா அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறியிருக்கின்றது. சேர்க்கப்பட்ட ஜிஹாதிகளுக்கு மொராக்கோவில் இந்த அமைப்பு பயிற்சி கொடுத்திருக்கின்றது. அதன் பின்னர் அவர்களை சண்டையிடுவதற்காக சிரியாவுக்கு அனுப்பியிருக்கின்றது. சிரியாவுக்கு செல்வதற்கு ஆகும் செலவுக்காக இந்த அமைப்பினர் நன்கொடைகளையும் திரட்டியிருக்கின்றனர் என்று போலீசார் கூறியிருக்கின்றனர்.
சிரியாவின் மையப்பகுதியில் இருக்கின்ற கிராமம் ஒன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை நடந்த விஷவாயு தாக்குதலுக்கு அந்த நாட்டின் அரச படைகளும் எதிரணிப்படைகளும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். கஃபர் ஜித்தா என்ற இடத்தில் இரண்டு பேர் கொல்லப்படவும் 100க்கும் அதிகமானோர் பாதிக்கப்படவும் காரணமான இருந்த குளோரின் விஷவாயு தாக்குதலுக்கு அல் கெய்தாவுடன் தொடர்புடைய அல் நூஸ்ட்ரா முன்னணி என்ற அமைப்பை சேர்ந்தவர்களை காரணம் என்று அரசு தொலைக்காட்சி கூறுகின்றது. ஆனால் அரசாங்க விமானங்களே அந்த தாக்குதலை நடத்தியதாக அரசு எதிர்ப்பு குழுக்கள் குற்றம் சாட்டுகின்றன.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்று. ஐநாவுக்கான ஈரானிய தூதராக நியமிக்கப்பட்டவருக்கு அமெரிக்க விசா மறுத்தாலும் அந்த தூதரை மாற்றப் போவதில்லை என்று ஈரானிய அமைச்சர் தெரிவித்திருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். இதன் பின்னணியை விளக்கும் பிபிசியின் பின்னணி கண்ணோட்டத்தை தருகிறார் சாதாத்.
ஐநாவுக்கான ஈரானிய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஹமீத் அபு தாலபி இதற்கு முன்னால் பெல்ஜியம், இத்தாலி, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற இடங்களில் ஈரானிய தூதராக பணியாற்றியவர். ஆனால் 1979 தெஹ்ரானில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டிருந்த கடும்போக்கு மாணவர் குழுவுடன் தொடர்பு கொண்டிருந்தவர் இவர் என அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. 35 முன்னால் நடந்த இந்த சம்பவம் அமெரிக்கா ஈரானிடையே உறவுகள் மோசமடைய காரணமாக இருந்த ஒரு நிகழ்வு. அந்த நேரம் ஈரானிய மாணவர்கள் குழு ஒன்று அமெரிக்க தூதரகத்துக்குள் அதிரடியாக நுழைந்து அமெரிக்கர்கள் 52 ஓராண்டுக்கும் அதிகமான காலம் பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்தனர். ஈரானில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு இஸ்லாமிய குடியரசு ஒன்று ஏற்படுத்தப்பட்ட புரட்சியின் அங்கமாக அந்த சம்பவம் அப்போது நடந்திருந்தது. ஆனால் அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த மாணவர் குழுவுடன் தான் எந்த விதத்திலும் தொடர்பு பட்டிருக்கவில்லை என்றும் பிற்பாடு அவர்கள் சில ஆவணங்களை மொழிபெயர்க்க சொல்லி தன்னிடம் கேட்டிருந்ததுதான் தனக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒரே தொடர்பு என்றும் அபு தாலபி விளக்கம் அளித்திருக்கிறார். தூதராக வரக்கூடிய வெளிநாட்டவர் ஒருவர் பாதுகாப்பு அச்சுறுத்தலை உண்டாக்கலாம் என்று அமெரிக்கா கருதுமானால் அவருக்கு விசா மறுக்க அமெரிக்காவுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய சட்ட மசோதா ஒன்று அமெரிக்க காங்கிரஸ் மன்றத்தில் சென்ற வாரம்தான் நிறைவேறியிருந்தது. இந்த வாரத்தில் முன்னதாகவே காங்கிரஸின் அந்த நடவடிக்கையை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கண்டித்திருந்தார். அந்த மசோதாவை ஆதரிப்பவர்கள் கடும்போக்குவாதிகள் என்று வர்ணித்திருந்த ஈரானிய அமைச்சர் அவர்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் ஈரானால் ஆட்டம் போட முடியாது என்றும் கூறியிருந்தார். காங்கிரஸில் நிறைவேறிய அந்த சட்ட மசோதாவில் அமெரிக்க அதிபர் கையெழுத்திட்டால்தான் அது சட்டமாகும் என்றாலும் அபு தாலபிக்கு அமெரிக்க விசா மறுக்கப்பட வேண்டும் என்பதில் காங்கிரசுக்கு என்னவோ வெற்றி கிடைத்துவிட்டதாகவே தெரிகிறது. ஏனென்றால் இந்த சட்ட மசோதாவின் நோக்கத்தை ஒத்த அபிப்பிராயத்தையே அதிபர் ஒபாமாவும் கொண்டிருக்கிறார் என வெள்ளை மாளிகை சார்பாக பேசவல்ல அதிகாரி தெரிவித்திருக்கிறார். எனவே அபு தாலிபிக்கு விசா வழங்கப்படாது என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் பிரகாரம் ஐநாவுக்கு யாரை தூதராக நியமிப்பதென்று தீர்மானிக்கின்ற விஷயம் அந்தந்த நாட்டினுடைய ஆதார உரிமை என்றும் அப்படி நியமிக்கப்படுபவருக்கு விசா வழங்க வேண்டும் என்பது ஐநா நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு நாட்டினுடைய கடமை என்றும் எனவே விசா மறுக்கும் அமெரிக்காவின் செயல் சர்வதேச சட்டத்துக்கு முரணானது என்றும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஐநா தூதராக வரக்கூடிய வெளிநாட்டவருக்கு விசா கொடுக்க வேண்டும் என்ற கடப்பாடு ஐநா அலுவலகத்தை கொண்டிருக்கின்ற அமெரிக்கா மீது சர்வதேச சட்டங்களின் கீழ் இருக்கத்தான் செய்கிறது. இதற்கு முன் இதுபோல முக்கிய புள்ளி ஒருவருக்கு அமெரிக்கா விசா மறுத்த சம்பவம் என்றால் 1998 ஐநாவில் பேசுவதற்கு பாலஸ்தீன தலைவர் யாசர் அரஃபாத்துக்கு அமெரிக்கா நுழைவு அனுமதி மறுத்திருந்த விஷயத்தை சொல்லலாம். அப்போது அமெரிக்காவின் முடிவை ஐநா கண்டித்திருந்தது. ஆனால் அபு தாலபி விவகாரத்தில் ஐநாவின் கருத்து எதுவும் இதுவரை வெளிவந்திருக்கவில்லை. அமெரிக்க மண்ணில் ஐநா தலைமையகம் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு ஐநா மீதும் ஐநா விதிகள் மீதும் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறது என்ற விமர்சனம் எதிர்த்தரப்பினரால் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பில் மேற்குலகத்துக்கும் ஈரானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்ற ஒரு நேரத்தில் இந்த ராஜ்ய தகராறு இந்த இரு நாடுகளிடையில் தலையெடுத்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே நெடுங்கேணி பிரதேசத்தில் சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட 3 சடலங்களும் அனுராதபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே வவுனியா மாவட்டம் நெடுங்கேணி பிரதேசத்தில் வடிவைத்தகல் பகுதியில் இராணுவ சுற்றிவளைப்பின் போது நேற்று சுட்டுக் கொல்லப்பட்ட கோபி, தேவியன், அப்பன் ஆகிய மூன்று பேருடைய உடல்களும் இன்று அனுராதபுரத்தில் அரசு செலவில் அடக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த மூவருடைய மரணங்கள் தொடர்பாக விசாரணைகள் நடத்திய கெப்டிகொல்லாவ நீதவானின் உத்தரவுக்கு அமைய சட்ட மருத்துவ பரிசோதனைக்காக சடலங்கள் அனுராதபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சூட்டுச் சம்பவம் பற்றி கேள்விப்பட்டதும் இன்று அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு சென்று பயங்கரவாத புலனாய்வு போலீசாரின் அனுமதி பெற்று செல்வநாயகம் கஜீபன் என்ற தனது மருமகனுடைய உடலை பார்வையிட்டு அடையாளம் காட்டியதாக திருகோணமலை பாலைக்குடியைச் சேர்ந்த ஜெகராச சிங்கம் பாலகுருபரன் அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார். அத்துடன் பூசா தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கஜீபனின் தாயார் செல்வநாயகம் ராசமலர், அவருடைய மனைவி சர்மிளா ஆகியோரும் அனுராதபுரம் மருத்துவமனைக்கு சடலத்தை அடையாளம் காட்டுவதற்காக அழைத்து வரப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
இந்த காட்டினிய திரும்ப நாங்க மருமகண்ட பொடிதான், அவற்ற பேர் வந்து செல்வநாயகம் கஜீபன். அங்க போகும்போது அவங்கள் அங்கிருந்து எங்களோட அம்மந்தியையும் எங்களோட மரும் மகனையும் கொண்டவங்கள் அடையாளம் காட்டுறதுக்கு பூசாமிருந்து நேற்றே கொண்டாங்க. கொண்டு போட்டு அவங்க நாங்க போறதம் அவங்க அடையாளம் காட்டிட்டாங்க. திரும்ப நாங்களும் போயிட்டு பார்த்தோம். அவர் தான் அவருக்கு கை இடது கையில வடிபட்டு இருந்தது, மற்றது நெஞ்சிக்கு கீழே ஒரு வடி இருந்தது, மற்றது அடி வயிற்றுல ஒரு வடி இருந்தது வடிபட்டு இருந்தது. அவர் வந்து ஒரு நீல கோட் மாதிரி ஒன்று போட்டிருந்தது, மற்ற டவுசர் ஒன்று போட்டிருந்தவர், அவர் பெல்ட் வந்து கலந்து கிடந்தது. அவர் வந்து தை மாசத்தை கூட எங்களோட தொடர்பும் இல்லை, பிள்ளையோடையும் இல்லை, எங்களோடையும் இல்லை. என்ன அடைஞ்சது தெரியாது. திரும்ப இப்பதான் ஆளை பார்த்தோம். அவர் வந்து சவுதிக்கு போயிருந்தவர், சவுதிக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் இருந்துட்டு வந்தவர். வந்து போட்டு திரும்ப அவங்க இயக்கத்தில் இருந்தது, அப்ப இயக்கத்துக்கு மகளும் போயிட்டு இருந்தவர். பிறகு அவங்க திரும்ப மகள் வந்தது, திரும்ப அவர் அங்கே இருந்தவர். தைப்பவருக்கெல்லாம் வர இல்லை. அவர் வந்து கல்யாணம் கட்டது 2008 அதுக்கு பிறகு அங்கே இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் அங்கே இருந்து போட்டு திரும்ப ஆனந்தகுமார் சாமி அவங்க அகதி முகாமில் இருந்து திரும்ப அவங்க கொண்டு வந்து ஊனாங்கட்டியில் எங்களுக்கு ட்ரிங்கோவில் விட்டவங்க. அப்புறம் 2 நாளையால வேற ஜிஎஸ் கொண்டு வீட்டை விட்டது. அதுக்கு பிறகு ஒரு 6 மாசம் வீட்டை இருந்து போட்டு திரும்ப சவுதி போனவர். அவ்வளவுதான். எங்களுக்கு அதுக்கு முதல் நடந்தது ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. இவர் இயக்கத்தில் இருந்தேரா அதில் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கல்யாணம் கட்ட முதல் அவர் பிரச்சனைகளும் எங்களுக்கு தெரியாது. கல்யாணம் கட்ட அப்புறம் இவ்வளவு சங்கீதம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்க சொல்றாங்க இதுக்கு முதல் இவர் இயக்கத்தில் இருந்தது என்ன மாதிரி என்று சொல்ல தெரியாது. சொன்னா நாங்க வந்து திருவோணம் இல்ல, அவர் வந்து இயக்கத்தி எங்களுக்கு இதுக்கு முதல்ல அவற்ற சரித்திரம் எனக்கு தெரியாது. ஆனா கல்யாணம் கட்டின பிறகு இப்படி இவ்வளவு தான் அந்த சுருக்கத்தை எனக்கு தெரிய முடியும். அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு அவர் ஒன்னும் சொல்ல
சார். இப்ப அந்த பாடி வந்து உங்களுக்கு குடுக்கணும்னு சொன்னாங்களா? என்ன சொல்லி இருக்கிறாங்க?
நான் கேட்டேன், டிஐடி இந்த பெரியாக்கள்கிட்ட கேட்டேன். நான் ரெண்டு பேர்த்த கேட்டா கேட்ட இடத்துல சொன்னாங்க இது வந்து பயங்கரவாதம் முடியா முடிய தரையிலாது அதை ஜட்சியில ஓடலாம் அப்படி கொடுக்கிறான்னு சொல்லி அது அவங்களாவே அடக்கம் பண்றதா சொன்னாங்க
என்றார் ஜெகராச சிங்கம் பாலகுருபன் அவர்கள். அனுராதபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட சடலங்களுக்கு என்ன நடந்தது என காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்ட போது கெப்டிகொல்லாவ நீதவானின் உத்தரவுக்கு அமைய சடலங்கள் இன்று அனுராதபுரம் பொது மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாக கூறினார்.
மரண சம்பந்தின் மகேத்ராத் பரீட்சனா மே மகேத்ராத் பரீட்சனை கெமிக்கல்ல மகேத்ராத் நியோகமாக
பதவியா பிரதேசத்துக்கு உட்பட்ட காட்டுப்பகுதியில் நேற்று உயிரிழந்த கோபி, அப்பன் மற்றும் தேவியன் ஆகியோரின் மரணம் தொடர்பாக கெப்டிகுல்லாவின் நீதவான் நடத்திய விசாரணைக்கு அமைவாக இன்று அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரி மருத்துவ பரிசோதனைகளை நடத்தினார். துப்பாக்கிச் சூட்டினால் இவருடைய மரணம் ஏற்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த சடலங்களை அரசு செலவில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நீதவான் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த சடலங்கள் பதவிய காவல் நிலைய காவல்துறை அதிகாரி உட்பட்ட அதிகாரிகளின் முன்னிலையில் அனுராதபுரம் விஜயபுர பொதுமயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டன. இறந்தவர்களுடைய உறவினர்கள் இறுதிக்கிரியைகளில் கலந்து கொள்வதற்கான சகல வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன. அத்துடன் இறந்த உடல்களை அடையாளம் காண்பதற்கும் அவரவர் சமய கலாச்சாரப்படி மரணக்கிரியைகளை செய்வதற்கும் தேவையான வசதிகள் அவர்களுடைய உறவினர்களுக்கு செய்யப்பட்டிருந்தன என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். ஆயினும் காவல்துறையின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக இந்த இறுதிக்கிரியைகளில் இறந்தவர்களின் நெருங்கிய குடும்ப உறவினர்கள் கலந்து கொண்டார்களா என்பது பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை. அனுராதபுரத்துக்கு சென்று தனது மருமகனின் சடலத்தை பார்வையிட்ட போதிலும் இறுதிக்கிரியைகளில் தான் கலந்து கொள்ளவில்லை என்றும், தனது மகளும் கஜீவனின் தாயாரும் கலந்து கொண்டார்களா இல்லையா என்பது பற்றி தெரியவில்லை என்றும், கோபி என்று படையினரால் குறிப்பிடப்படுகின்ற செல்வநாயகம் கஜீவனின் மாமனராகிய ஜெகராச சிங்கம் பாலகுருவன் அவர்கள் கூறினார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய கண்ணோட்டம். தற்போதைய இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கும் தமிழக வாக்காளர்களில் சுமார் 11 லட்சம் பேர் முதன் முதலில் வாக்களிக்க இருக்கும் புதிய வாக்காளர்கள். இவர்களின் கருத்துக்களை தொகுத்து தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகம் வரும் ஏப்ரல் 24 தேதியன்று தேர்தலை சந்திக்கும் போது சுமார் 5.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். இவர்களில் கணிசமானவர்கள் முதன்முறை வாக்காளர்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4.16 கோடி வாக்காளர்களே இருந்தனர். இந்த முறை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்களில் 18 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே சுமார் 11 லட்சம் பேர் இருக்கிறார்கள். எல்லா கட்சிகளுமே இந்த முதன்முறை வாக்காளர்களை கவர முயன்றாலும் இவர்கள் எந்த அடிப்படையில் தங்கள் வாக்குகளை அளிப்பார்கள் என்பது இன்னமும் புதிராகத்தான் இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள் கூட இல்லாத நிலையில் பல முதன்முறை வாக்காளர்களை சந்தித்து அவர்கள் எந்த அடிப்படையில் வாக்களிப்பார்கள் என்று கேட்டபோது கிடைத்த பதில்கள் சுவாரஸ்யமானவை. 24 வயதாகும் டெய்சி இப்போதுதான் முதன்முறையாக வாக்களிக்கிறார். அவரை பொறுத்தவரை எந்த வேட்பாளர் தொகுதிக்கு நல்லது செய்வார் என்பதை வைத்துத்தான் வாக்கு, இல்லாவிட்டால் யாருக்கும் இல்லை என்கிறார் அவர்.
இப்போ நம்மளோட தொகுதிக்கு யார் ஒரு நல்லது செய்கிறாங்க அப்படின்ற பேக்ரவுண்ட் பார்த்து யாராவது நல்லது செஞ்சுருக்காங்களா அப்படின்றத யோசித்து தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓட்டு போடுறதா இருக்கிறேன். அப்படி யாருமே எங்களோட தொகுதிக்கு வந்துட்டு எந்த ஒரு நன்மையும் செய்யலை அப்படின்ற பட்சத்தில் நான் நோட்டாக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன்.
புதுக்கல்லூரியில் படிக்கும் மாதேஷை பொறுத்தவரை அந்த வாக்காளர் படித்திருக்கிறாரா என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது.
நான் வந்து ஃபஸ்ட்டு எஜுகேட்டடாக, அவங்க எஜுகேட்டடாக இருக்காங்களா, அங்கே பார்லிமெண்ட்டில் போய் நமக்காக பேசுவாங்களா அப்படிங்கிறத வச்சு நான் வாக்களிப்பேன்.
மாநில கல்லூரியில் முதுகலை படிக்கும் நிரஞ்சனை பொறுத்தவரை ஊழல் ஒழிப்புத்தான் மிக முக்கியமான பிரச்சனை.
அதாவது இந்தியா வந்து கரப்டாக இருக்குது, அந்த கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கு யார் வந்து போராடுறவங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறதா இருக்கிறேன்.
புது கல்லூரியில் படிக்கும் அனிசை போன்றவர்கள் செய்திகளில் பார்ப்பதை வைத்து கட்சியை தேர்வு செய்யலாம் என்கிறார்கள்.
அதான் நம்ம நியூஸில் தினைக்கும் இவங்க இது பண்ணாங்க அவங்க இது பண்ணாங்கன்னு சொல்லி இந்தானே இருக்காங்க, அது அடிப்படையில் தான் பண்ணுவேன்.
புதிய வேட்பாளராக இருந்தால் நன்றாக இருக்கும், அவர் மீது ஊழல் கரை இருக்காது என்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் மாணவி அபிநயா.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்கிறதுனால புது கேண்டிடேட்ஸ் யாராவது இருப்பாங்களான்னு பார்ப்பேன், ஓல்டு கேண்டிடேட்ஸை தவிர்த்தது. பிகாஸ் ஃபஸ்ட்டு ஏஐடிஎம்கே அப்புறம் டிஎம்கே இந்த மாதிரி ஆட்சி மாறி மாறி வர்றதுனால ஏதாவது புது ஆட்சி வர்றதுனால புதுமையாக ஏதாவது வர்றதாங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு யோசித்து வாக்களிப்பேன். அண்ட் அப்படியேங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு வந்த உடனே, பிகாஸ் எல்லாரும் ப்ராமிசஸ் நிறையா சொல்கிறாங்க இப்போது, அந்த அவங்க போல் பண்ணுறச்சு நிறையா சொல்கிறாங்க நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், பட் யார் அதை பண்ணுறாங்க எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாக்களிப்பேன்.
தர்மபுரி போன்ற பின்தங்கிய மாவட்டங்களைச் சேர்ந்த முதன்முறை வாக்காளர்களை பொறுத்தவரை ஆட்சிக்கு வருபவர்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிறார்கள்.
இதுதான் என்னோட முதல் தேர்தல். இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இப்போ இருக்கிற நிலைமையில் தர இதுக்கு, வெளியில் போனாலும் இந்த ஏரியாவா இந்த ஏரியா பசங்கனா அப்படி இவங்கள சேர்த்தக்கூடாது அப்படின்ற நிலைமையில் இருக்காங்க. அதனால் இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் படித்து முடிச்ச உடனே வெளியில் போயிடலாம், வெளியில் போயிட்டு ஏதோ நம்மளுக்கு தெரியாத இடம்னா கூட கஷ்டப்பட்டனாலே நம்ம இந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளால் வாழ முடியாது, வெளியில் போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இதிலிருந்து எங்களால் மேல முடியல, நாங்கள் மேற்கொண்டு அரசியல் அது நோக்கத்தோடு பார்த்தோம்னா இங்கே இருக்கிறத வந்து மாற்ற முடியாது.
வேறு சில முதன்முறை வாக்காளர்களை பொறுத்தவரை கட்சியை விட வேட்பாளர்கள் தான் முக்கியம். தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எந்த பிரச்சனையும் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் சிலர்.
மோஸ்ட் ஆஃப் எந்த பீப்புளுக்கு எந்த ப்ராப்ளமும் தராத மாதிரியான ஒரு பாலிட்டிக்ஸ் அமையணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுவேன். கரப்ஷன் இல்லாமல் இருக்கணும்.
அது வந்து ஒரு கட்சி அதன் பார்த்து பாராமல் அந்த வேட்பாளரோட தனித்துவம் என்ன, அவர் இந்த இதுக்கு என்ன பண்ணியிருக்காரு, அந்த மக்கள்கிட்ட எப்படி சகஜநிலையில் இருக்காரா, தொகுதிக்கு வந்து அடிக்கடி வந்து போகிறாரா, அதை பார்த்துட்டு அந்த வேட்பாளர் அந்த எவ்வளோ முக்கியத்துவம் தராரு தொகுதிக்கு அதை மட்டும் பார்த்துடணும். ஓட்டு கேட்க மட்டும் வரப்போ பார்த்த மூஞ்சியாக இருக்காமல் எப்போவுமே பார்த்து பழக்கப்பட்ட மூஞ்சியாக இருக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம், கட்சி தலைமையை வந்து அப்படின்றக்காக மட்டுமே ஓட்டு போட்டக்கூடாது. கட்சி தலைமை நடந்தால் கூட கீழே இருக்கிற அந்த வேட்பாளர்கள் அவங்க வந்து வேற ஒரு சுயநலமாகவும் இருக்கலாம், அதனால் அந்த வேட்பாளர் பார்த்து மட்டுமே தான் ஓட்டு போடணும், கட்சிக்காக யாரும் ஓட்டு போடக்கூடாது.
நல்ல நிர்வாகம் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதுதான் மாணவர்களை பொறுத்தவரை முக்கியமானதாக இருக்கிறது என்று விளக்குகிறார் லயோலா கல்லூரியின் அவுட்ரீச் துறையின் இயக்குனர் பெர்னார்ட் டி சாமி.
இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அந்த குட் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆளுகை செய்கின்ற அரசியல் கட்சிகள் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலையும் அதே சமயத்தில் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்வதிலையும் இன்னொன்று வந்து மக்களுக்கு இன்னும் அடுத்த கட்ட அவருடைய வளர்ச்சிக்கு அவர்களை எடுத்துகிட்டு போவதற்குமான ஒரு வளர்ச்சியை தான் அவர்கள் பார்க்கிறார்களே ஒழிய ஊழலை வந்து ஒரு மாதிரி ஐசோலேஷனில் பார்க்கக்கூடாது, ஊழல் எதனால் அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தையும் அவங்க வச்சுருக்கிறாங்க.
மாணவர்களை பொறுத்தவரை கட்சிகளை விட வேட்பாளர்களே முக்கியமானவர்கள் என்கிறார் அவர்.
வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு தலைவருக்கோ ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலை இல்லை. அவர்களுடைய நிலை வந்து பல கட்சிகள் பல தலைவர்கள் என்று அவர்கள் மனதுக்கு பிடித்தவருக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குமே ஒழிய அவர்கள் வந்து ஒரு கட்சியை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஓட்டு போடுவார்கள் என்று சொல்ல முடியாது.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் உச்சகட்டத்தில் இருந்தது. இப்போது அப்படி இல்லை என்றாலும் இலங்கை தமிழர் நலனும் இந்த புது வாக்காளர்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது. இருந்தபோதும் தமிழகத்தில் எந்த கட்சியும் முழுமையாக இலங்கை தமிழர் நலனுக்காக செயல்படவில்லை என்கிறார்கள் இவர்கள்.
கண்டிப்பாக இலங்கை பிரச்சனை வந்துட்டு தமிழகத்தில் இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ எப்போவுமே வாக்களிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாருமே வாக்களிப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளில் யாருமே வந்துட்டு அவங்கள நினச்சி அவங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இன்ன வரைக்கும் நான் யாரையுமே கருதலை.
யார் நம்ம தமிழ் ஈழத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான், அதை பற்றி யாரும் குரல் கொடுக்கல, பட் அந்த இதில் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு.
இலங்கையில் நடந்த விஷயம் வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் பாதிப்பு நிறைய நாள் பாதிக்கப்பட்டது. அதுக்காக வந்து அந்த ஒரு விஷயமும் மைண்டில் இருக்கும், பட் அதுதான் மெயின் விஷயமாக இருக்காது. தட் வில் பி ஜஸ்டிஸ் அ பார்ட்.
இந்த முதன்முறை வாக்காளர்களை பொறுத்தவரை பணமோ கட்சித் தலைவர்களின் முழக்கங்களோ கட்சிகளின் கொள்கைகளோ முக்கியமாக இல்லை. வேட்பாளர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது மட்டுமே எதிர்பார்ப்பு.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். இந்திய தேர்தல் பிரச்சார களத்தில் ஒருவருக்கு பதிலாக அவரது சாயலில் இருக்கும் இன்னொருவர் பிரச்சாரம் செய்வது வாக்காளர்கள் மத்தியில் சுவாரஸ்யமாக பார்க்கப்படுவதாக கூறுகிறார் இந்தியாவில் இருக்கும் பிபிசியின் செய்தியாளர் சமீர் ஹாஷ்மி. அதை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
வதோதராவின் தெருக்களில் இந்த ஜிதேந்திரா வியாஸ் வாக்கு கட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடவில்லை. ஆனால் சிலருக்காவது அவர் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வரும் வாய்ப்புடைய நரேந்திர மோடியை போல தெரிகின்றார். அதனால்தான் மோடி போட்டியிடும் இங்கு அவருக்கு நல்ல மவுசு. மக்களெல்லாம் அவர் காலில் எம்புகின்றார்கள். ஆகவே தனது கட்சியான பாஜகவுக்கு வாக்குகளை பெற வியாஸ் உதவுகின்றார். மோடி தொலைக்காட்சி செவிகளை தவிர்த்தாலும் வியாஸுக்கு அந்த தடையெல்லாம் கிடையாது.
சமீப காலமாக தொலைக்காட்சியிலே நான் ஒரு புயலையே ஏற்படுத்தியிருக்கிறேன். அதே போல நகரில் கடைகள் திறத்தல், மத வைபவங்கள் போன்ற மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் நான் அழைக்கப்படுகிறேன். நான் மோடியை போன்ற சாயலில் அவரை போலவே உடையணிந்து போக வேண்டும்.
தெற்கே தமிழகத்திலும் பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கின்றது. நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய மிக பிரபலமான முதலமைச்சராக இருந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு அங்கு அவர் மறைந்த பின்னரும் இன்னமும் நல்ல பெயர் இருக்கின்றது. ஐம்பத்தி 59 வயதான தியாகராஜன் அச்சொட்டாக எம்ஜிஆரை போலவே இருப்பதால் எம்ஜிஆர் உடை அணிந்து தற்பொழுது எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுகவுக்காக அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார். மேடை நாடகங்களிலும் நடிக்கும் தியாகராஜனுக்கு தேர்தல் காலங்களில் வருவாய் வானையட்டி விடுமாம்.
எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஜனங்களில் ரொம்ப அஃபெக்ஷன்ஸாக இருக்கும். நான் அஃபெக்ஷனாக நடந்துக்கிறோம். அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நாங்கள் நிறைவேற்றோம். நெக்ஸ்ட் இது இல்லாத எலெக்ஷன் நேரத்தில் எங்களுக்கு வந்து பிஸியாக இருக்கும். 100% நாங்கள் வந்து வேலையில் இருக்கோம்.
மீண்டும் இங்கு வியாசை பார்த்தால் அவர் இப்பொழுது தேர்தலில் மிகவும் பரபரப்பாக இருக்கின்றார். ஆனால் தேர்தல் முடிந்தால் அவர் அவரது முழுநேர வேலைக்கு திரும்பி போய்விடுவார். ஆட்டோ ஓட்டுநரான தனக்கு தான் யாரை போல இருக்கின்றேனோ அந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தால் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் வந்துவிடும் என்று அவர் நம்புகிறார்.
பிபிசியின் சமீராஷ்மியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். ஒரு பக்கம் மோடி இந்தியாவின் பிரதமராக வருவது தனக்கு எதிர்காலத்தில் நன்மை செய்யும் என்று அவரை போன்ற தோற்றம் கொண்டவர் நம்பினாலும், வலதுசாரி இந்துத்துவ தேசியவாத தலைவரான நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராவது நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் என்று புகழ்பெற்ற கலைஞர்கள் சிலர் பிரிட்டிஷ் நாளிதழுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள். இதுகுறித்த பிபிசியின் ஜோவன்னா ஜோலியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இந்தியாவின் அடுத்த பிரதமராக இந்து தேசியவாத தலைவரான நரேந்திர மோடி அவர்கள் வரக்கூடிய தன்மை குறித்து இந்தியாவின் பிரபல கலைஞர்கள் மற்றும் கல்விமான்கள் பலர் கடுமையான கவலையை வெளியிட்டிருக்கின்றார்கள். தி கார்டியன் பிரிட்டிஷ் நாளிதழுக்கு எழுதியிருக்கின்ற கடிதம் ஒன்றிலேயே அவர்கள் இந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி, சிற்பக்கலைஞர் அனிஷ் கபூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வாழ்கின்ற இந்திய கலைஞர்கள் பலர் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். பல்வேறு சமூகங்களையும் மதிக்கின்ற நாடொன்றில் மோடி பிரதமராக வருவது இந்தியாவின் எதிர்காலத்துக்கு கேடு விளைவிக்கும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மோடி இந்திய பிரதமராக வர பொருத்தமற்றவர் என்று தான் நம்புவதற்கான காரணத்தை சிற்பக்கலைஞர் அனிஷ் கபூர் அவர்கள் இவ்வாறு விளக்குகின்றார்.
மோடி says, I am a nationalist, I am patriotic, nothing is wrong. I am born a Hindu. So yes,
நான் ஒரு தேசியவாதி, தேசப்பற்றாளன் என்றெல்லாம் மோடி கூறுகின்றார். அதில் தவறு கிடையாது. நான் ஒரு இந்துவாக பிறந்தேன் என்கின்றார், அது சரி. நான் ஒரு இந்து தேசியவாதி என்று கூட கூறலாம். ஆனால் இதனை மகாத்மா காந்தி கூறியவற்றுடன் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தன்னை ஒரு முஸ்லீமாக, பௌத்தனாக, கிறிஸ்தவனாக, யூதனாக மகாத்மா காந்தி பார்த்திருக்கின்றார். காந்தி அனைத்து இந்தியர்களுக்காகவும் பேசினார். ஆனால் மோடி அப்படியல்ல என்றார் அனிஷ் கபூர். 2002 குஜராத்தில் நடந்த முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரத்தை தடுக்க தவறியதாக மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்கின்றது. ஆனால் அவர் அது குறித்து பொறுப்பேற்க மறுத்திருக்கின்றார். இது அவரது ஆட்சியின் கீழ் ஏனைய சமூகங்களுக்கு ஒரு மோசமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்று அவர்கள் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள். மோடியே இந்தியாவின் அடுத்த பிரதமராக வரக்கூடியவர் என்று பரவலாக கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே இந்த கடிதம் எழுதப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
The 2002 riots in Gujarat and the murder of over 2000 people happened under Modi's rule. He failed to do anything to stop the rioters.
2002 குஜராத் கலவரமும் 2000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதும் மோடியின் ஆட்சியின் கீழ் தான் நடந்தது. அந்த கலவரத்தை தடுக்க அவர் தவறிவிட்டார். அவர்தான் அந்த கலவரத்தை தூண்டியதாக கூறுவவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இது குறித்த உச்சநீதிமன்ற விசாரணை கூட மோடி மீது குற்றஞ்சாட்ட போதுமான ஆதாரங்கள் கிடையாது என்றுதான் கூறியிருக்கின்றது என்று கூறுகின்ற அனிஷ் கபூர் அவர்கள், ஆகவே மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பாதகமாக அமையும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். கார்டியன் பத்திரிகையில் இந்த கடிதத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த பிரதமர் ஒருவர் ஆத்திரத்துடன் எதிர்வினையாற்றியிருக்கின்றார். இந்த கடிதத்தில் கையெழுத்திட்ட பெரும்பாலானோர் இடதுசாரி சார்பானவர்கள் என்றும், அவர்கள் ஆரம்பம் முதலே பாஜகவின் வளர்ச்சி குறித்து ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்ற அவர், இந்த கருத்துக்கள் ஏற்கனவே அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை அடிப்படையாக கொண்டவை என்றும், பக்கச்சார்பானவை என்றும், கடிதத்தை எழுதிய சிலர் பிறப்பாலேயே மோடி எதிர்ப்புணர்வை கொண்டவர்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல், இந்தியா தற்பொழுது எதிர்கொள்ளுகின்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் மோடி அதனை மீட்பார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
பிபிசியின் ஜோவன்னா ஜோலியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். அடுத்து அறிவியல் செய்தி ஒன்று. காமாலை நோய் வகைகளில் ஒன்றான ஹெப்பாட்டிட்டிஸ் சி என்கிற வகை நோயை குணப்படுத்துவதற்கான மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது பற்றிய பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
காமாலை நோய் ஏற்பட்ட 12 வாரத்திற்குள் நிவாரணம் கொடுக்கும் மருந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். மருந்து எடுத்துக்கொண்டவர்களில் 90% பேருக்கு நோய் குணமாகியிருக்கின்றது. காமாலைக்கான சிகிச்சையில் இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கின்றது. தற்போதிருக்கின்ற சிகிச்சை முறையில் பாதி சமயங்களில்தான் காமாலையிலிருந்து குணம் பெற முடிகின்றது. காமாலையால் பாதிக்கப்பட்டவர்களின் இரத்தம் அல்லது உடல் நீரின் மூலம் மற்றவர்களுக்கு காமாலை பரவுகின்றது. பச்சை குத்தும் ஊசி, போதைப்பொருள் ஊசி போன்றவற்றின் மூலமும் இது பரவுகின்றது. காமாலை மனிதனின் கல்லீரலை பாதிக்கின்றது. அமெரிக்காவின் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் இந்த புதிய மருந்தை ஸ்பெயின், ஜெர்மனி, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவிலிருந்த 380 நோயாளிகள் மீது சோதனை செய்துள்ளனர். அதன் பின்னர் நோயாளிகளை இரு பிரிவுகளாக 12 மற்றும் 24 வாரங்களுக்கு அவர்கள் கண்காணித்துள்ளனர். இந்த நோயாளிகளுக்கு காமாலை முற்றிய நிலையில் இருந்துள்ளது. மருந்து உட்கொண்ட 12 பின்னர் சோதனை செய்தபோது மருந்து உட்கொண்ட 208 பேரில் 191 பேருக்கு காமாலை முற்றாக குணமாகியிருக்கின்றது. அதேபோன்று 24 வாரங்களுக்கு பின்னர் சோதித்தபோது 172 நோயாளிகளில் 165 பேருக்கு காமாலை முற்றாக குணமாகியிருக்கின்றது. இந்த ஆராய்ச்சியில் பங்கேற்ற பிரதான ஆராய்ச்சியாளரான டாக்டர் ஃப்ரெட் புவர்டாட் இது மிகவும் அற்புதமான விஷயம் என்றும் நோயாளிகளுக்கு எதிர்காலம் இருக்கின்றது என்பதை இது காண்பிப்பதாக கூறியிருக்கின்றார். தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய மருந்தானது காமாலையை உற்பத்தி செய்யும் புரதத்தை குறிவைத்து செயல்படுகின்றது. அது உருவாகாமலும் மறு உற்பத்தியும் செய்யாமல் இருக்கும் வகையில் மருந்து வேலை செய்கின்றது.
பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம். இன்றைய செய்தி அரங்கத்தில் தேர்தல் கண்ணோட்டம் இடம்பெற்றிருந்ததால் இன்று இடம்பெற்றிருக்க வேண்டிய நேயர் நேரம் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.